ಅಂತವಂತ ಇಮೇ ದೇಹ ನಿತ್ಯಸ್ಯೋಕ್ತಾಶರೀರಿಣಃ ಅನಾಶಿನೋ ಅಪ್ರಮೇಯಸ್ಯ ತಸ್ಮಾತ್ ಯುದ್ಧಸ್ವ ಭಾರತ. ಅಷ್ಟಾದಶೋಯಂ ಶ್ಲೋಕ. ನಾಸತೋ ವಿದ್ಯತೆ ಅಭಾವ ನಾಭಾವೋ ವಿದ್ಯತೆ ಸತಃ ಇತ್ಯಸ್ಮಿನ್ ಶ್ಲೋಕೆ ಸತ್ ಅಸತ್ ಇತಿ ಪದದ್ವಯಮುಕ್ತಂ. ತತ್ರ ಸತ್ಪದಸ್ಯ ಅರ್ಥಃ ಆತ್ಮಾ ಇತಿ ಪೂರ್ವಸ್ಮಿನ್ ಶ್ಲೋಕೆ ಅವಿನಾಶಿತು ತದ್ವಿಧಿ ಯೇನ ಸರ್ವವಿಧಂ ತಥಂ ಇತ್ಯನೇನ ಶ್ಲೋಕೇನ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಸಹಜ ಕಾಲತ್ರಯೇ ಯಸ್ಯ ನಾಶೋ ನಾಸ್ತಿ ಸಹ ತತ್ ಇತಿ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. ತಾಸ ಸತ್ಪದಾರ್ಥ ನಿರೂಪಣ ಸಮನಂತರಂ ತತ್ ಪ್ರತಿಯೋಗಿಕಃ ಯಃ ಅಸತ್ಪದಾರ್ಥಃ ವರ್ತತೆ ತಸ್ಯಾರ್ಥಃ ನಿರೂಪಣೀಯಃ ಇತಿ ಅನಂತರ ಶ್ಲೋಕಃ ಆರಭ್ಯತೆ. ಅತ್ರ ಅಂತವಂತ ಇಮೇ ದೇಹಾಃ ಯೇ ದೇಹಾಃ ಅಸ್ಮಾಕಂ ಉಪಲಭ್ಯಂತೆ ಯತ್ರ ಸುಖ ದುಃಖಾದಿ ಅನುಭವಾರ್ಥಂ ಅಸ್ಮಾಕಂ ಉಪಲಬ್ಧಿ ಸ್ಥಾನತಯ ವಿರಾಜತೆ ಯತ್ ತಾದೃಶ ದೇಹಃ ಅಪಿ ಅಸದೇವ. ಪರಂತು ಕಸ್ಯ ಇದಂ ಇತಿ ಚೇತ್ ನಿತ್ಯಸ್ಯ ಆತ್ಮನಃ ನಿತ್ಯಸ್ಯ ಆತ್ಮನಃ ಶರೀರಿಣಃ ಅಪ್ರಮೇಯಸ್ಯ ಅನಾಶಿನಃ ಇಮೇ ದೇಹಃ. ತದೆ ಇಮೇ ದೇಹಃ ಅಂತವಂತಃ ದೇಹಃ ಕಸ್ಯ ಶರೀರಿಣಃ ತಾಸ ಶರೀರೀ ಕಥಮಸ್ತಿ ಅನಾಶಿ ಅಪ್ರಮೇಯಃ. ಅತಃ ಆತ್ಮಾ ಅನಾಶಿ ಅಪ್ರಮೇಯಃ ನಿತ್ಯಃ ತಸ್ಯ ಇಮೇ ದೇಹಃ ಅಂತವಂತಃ ತಸ್ಮಾದ್ಭೇದೋ ಶರೀರಾಣಾಂ ನಾಶಃ ಭವತೀತಿ ಭವದ್ಭೇನ ವಿಷಾದಂ ಗಮನೀಯಂ ತಸ್ಮಾತ್ ಯುದ್ಧಸ್ವ ಭಾರತ ಇತಿ ಶರೀರಾಣಾಂ ಮಿಥ್ಯಾತ್ವ ಸೂಚನ ಪುರಸ್ಸರಂ ಯುದ್ಧ ಕರ್ತವ್ಯತ ಅತ್ರ ಉಪದಿಶ್ಯತೆ. ತದೇಯಸ್ಯ ಭಾಷ್ಯಭಾಗಃ ಅಧುನಾ ಅಸ್ಮಾಭಿಃ ದ್ರಷ್ಟವ್ಯಃ. 18ಆವದ ಶ್ಲೋಕಂ. ಅಂತವಂತ ಇಮೇ ದೇಹಾಃ. ಇದಕ್ಕೆ ಮುನ್ನಾಲ ನಾಸತೋ ವಿದ್ಯತೆ ಭಾವಃ ನಾಭಾವೋ ವಿದ್ಯತೆ ಸತಃ ಎಂಗಿರ ಶ್ಲೋಕತ್ರ ಸತ್ ಅಸತ್ ಎಂದು ரெண்டு பதங்களை சொன்னோம். ಅದರ ಸತ್ಂಗರ ಪದத்துக்கு அர்த்தம் என்ன அப்படினு கேட்கும் பொழுது அவிநாசிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். அதை அறியுங்கள், அது அவிநாசியாக இருக்கு, அதனால் எல்லாமே வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏனா எதனால் இடம் சர்வம் இவ்வுலகம் முழுக்க ததம் வியாபிக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய அவ்யயமான அந்த பதார்த்தத்துக்கு அழிவானது யாராலையும் பண்ண முடியாது, அதுக்கு நாசம் யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன. ஆகையால் முக்காலத்திலையும் எது அழியாதோ அது பரமாத்மா அப்படின்னு சொல்லியாரு. அப்ப சத்துங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லிப்பேள், அசத்துங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேள்? ந அசதோ வித்யதே பாவா ந அபாவோ வித்யதே சதஹாங்கிறது ரெண்டாவது பாதத்துல வரக்கூடியதான சத்துக்கு அர்த்தம் சொன்னீங்களே ஒழிய அசத்துங்கிற முதல் பாதத்துல வர பதத்துக்கு அர்த்தம் சொல்லலையே அப்படின்னு சந்தேகம் வந்தா அதற்கு அர்த்தம் சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அசத்துன்னு என்னது அப்படின்னா முக்காலத்திலையும் இல்லாத பதார்த்தத்துக்கு அசத்துன்னு பேரு. முக்காலத்திலையும் இல்லை என்று சொன்னால் அப்ப அது எப்படி நாம் உணர்றது அப்படின்னு சொன்னா முக்காலத்திலையும் ரெண்டு காலத்திலையும் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஆனா பிரதீதி காலத்துல தோன்றும் காலத்தில் அது இருக்கிறதாக தோன்றது. இருக்கிறதாக தோணினாலும் அதை நாம பிரமாண புரஸ்தரமாக அதை அனலைஸ் பண்ணினோமையானால் காரணம் இருக்கே தவிர காரியம் இல்லை. ஸோ வித் ரிசல்ட் காரியம் முக்காலத்திலையும் இல்லை. அப்ப உண்டாகிறதுக்கு முன்னால காரியம் இல்லை, அழிந்த பிறகும் காரியம் இல்லை, தான் இருக்கும் பொழுதும் அது எப்படி இருந்தது அது வெறும் தோற்றமாக இருந்தது அல்ல நஜமாக இல்லை இதுதான் மூணு காலத்தையும் இல்லேன்னு ஆயிடுது. மூணு காலத்தையும் எது இல்லையோ அதற்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், அசத்துன்னு சொல்றோம். ஆகையால் இந்த பதார்த்தங்கள் எல்லாமே, சரீராதிகள் எல்லாமே அசத் பதார்த்தங்கள். அசத் பதார்த்தமா இருக்கிறதுனால அதுல வந்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுக்காக பீட்ம துரோணாதிகள் இந்த அவளுடைய சரீரம் என்னால நாசமாகிறதுங்கிறதுக்காக நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அந்த ஆர்கியுமெண்ட் சரியா இல்லை. இப்ப வித்ருதர் என்ன பண்ணும், நீ முன்னால யுத்தத்துக்கு வந்த மாதிரி யுத்தத்தை பண்ணணும், தஸ்மாத் யுத்தஸ்வ பாரதா அப்படின்னு சமாதானம் சொன்னார். பிரதக பாஷையை பார்ப்போம்.
இந்த நியாயத்தில் பிரதியோகி சொன்னா ஆப்போசிஷன் அர்த்தமா, நியாயக்கருத்து
கடகான்னு இருக்கு, கடகான்னு சொல்றேன். கடகா அப்படின்னு சொன்னா குடம்னு அர்த்தம். கடம் இல்லையேன்னு சொன்னா என்ன அர்த்தம், கடாபாவா. இந்த அபாவத்துக்கு பிரதியோகி கடம். ஸோ அபாவ பிரதியோகின்னு சொன்னா குடம் இல்லேன்னு அர்த்தம், அஸ்தின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம். கடகா அஸ்தினா கடகா கடம் இருக்கு, கடகா அபாவ பிரதியோகினா கடம் இல்லை. இல்லைங்கிறதுக்கு நாஸ்தின்னு சொல்றதுக்கு பதிலாக, ஏன்னா நாஸ்தியில அஸ்தி இருக்கே, அபாவ பிரதியோகின்னு சொல்றோம். அபாவ பிரதியோகின்னு எதனுடைய அபாவமோ அதுக்கு அபாவ பிரதியோகின்னு சொல்றோம். அதே போல கிம் புனஸ்தத்து அசத்து, அசத்து அசதுங்கிறல என்னது அந்த அசத்து, எது சுவாத்மசத்தாம் வியபிச்சரதி, எதானது தான் இருக்கு என்று சொன்னானோ அதை வேறு விதமாக ஆக்கிறது, தன்னுடைய இருத்தலை இல்லாமல் பண்ணுகிறது. என்ன அர்த்தம், எவைகளுக்கு நாசம் உள்ளதோ அதற்கு அந்தவான்னு பேர். சரீராதிகளுக்கு நாசம் இருக்கு நம்ம பார்க்கிறோம், ஆகையால் அவைகளுக்கெல்லாம் என்ன பேரு, அந்தவந்தான்னு பேர். அந்த விநாசா வித்தியதே ஏஷாம் தே அந்தவந்த. யதா மிருகதிருஷ்ணிகோதகாதவு சத்புத்தி அனுவருத்தா, காணல் நீர்ல பார்க்கும் பொழுது அந்த ஜலம் இருக்கு என்று நீங்க நினைக்கிறேன், சத்புத்தி அனுவர்த்தமாக இருக்கு, அனுவர்த்திக்கிறது. அனுவர்த்திக்கனே காணல் நீர் இருக்கு, காணல் நீர் இருக்கு, காணல் நீர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தானே போறேன். இதுக்கு வெகு தூரத்தில் ஜலம் காணப்பட்ட போதிலும் அந்த ஜலம் இருக்கு, அதை எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தானே ஒவ்வொரு அடியாக முன்னால் வச்சுண்டு போகிறேன். ஸோ ஒவ்வொரு அடியும் முன்னால் வைக்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு எண்ணத்தில் போகிறேள், அங்கே காணல் நீரில் ஜலம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறேள். அதான் யதா மிருகதிருஷ்ணி கோதகாதோ, காணல் நீர் முதலிய பதார்த்தங்களில் சத்புத்தியை அனுவர்த்தா, இருக்கு இருக்கு எனக்கூடியதான எண்ணமானது அனுவர்த்தி இருக்கு, அனுவர்த்திக்கிறது தூணிக்கொண்டே இருக்கு. அது பிரமாண நிரூபணாந்தே, பிரமாணத்தினால் கிட்ட போய் பார்த்ததுனால் அது என்னாச்சு, அது அந்தே, அது சமீபத்தில் போய் பார்த்த பிறகு விச்சித்தியதே. இங்க ஜலம் இல்லைன்னு தெரியுது, காணல் நீர் எட்டி பார்க்கிற பரியந்தம் ஜலம் இருக்கு ஜலம் இருக்குங்கிற எண்ணத்தோட போறேன். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு போய் பார்த்து தொட்டு பார்த்தேன்னா அங்கே ஜலம் இல்லை. அப்ப என்ன இருக்கு இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்ததான ஒரு அறிவு புத்தியானது அங்கே கிட்ட போய் அந்த பிரமாணத்தை தேடி போக்கும் பொழுது அது இல்லாமல் போகிறது. விச்சித்தியதே சதத்யாக அந்த, அந்த பிரமாண நிரூபணம் தான் அதுக்கு அந்த புத்திக்கு முடிவு. ஜலம் இருக்கு ஜலம் இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்க கூடியதான அறிவுக்கு முடிவானது எப்ப வந்தது, எப்பொழுது உங்களுக்கு கிட்ட போய் அதை பார்த்தேனோ அப்ப அந்த அறிவு முடிஞ்சு போயிடுது. ததா, அதே மாதிரிதான் இமே தேகா, இந்த தேகங்களும் ஸ்வப்ன மாயா தேகவா தேகாதிவச்சா, ஸ்வப்னத்துல காணக்கூடியதான தேகங்கள் மாதிரியும் மாயினால ஏற்படக்கூடியதான தேகங்கள் மாதிரியும். ஒரு மெஜிஷியன் என்ன பண்றான், இருந்தா போல இருந்து ஒரு புலியை தயார் பண்றான். நிஜமா அங்க புலி இருக்கோ இல்லை, அப்படி நிஜமான புலியை வியாபாரிகமான புலியை தயார் பண்ணி உங்களுக்கு காட்டுறதா இருந்தா அவன் ஏன் மேஜிக் பண்றான், வாய்த்த பழுக்குதானே மேஜிக் பண்றான். அவன் அப்படியே இவைகள்லாம் தயார் பண்ணி தயார் பண்ணி அதெல்லாம் வித்து அவனே இதுக்காக சம்பாதிக்கலாமா, ஏன் உம்மகிட்ட போய் மேஜிக்னு போட்டு சிரமப்படுறா. அந்த பதார்த்தங்கள்லாம் இல்லைங்கிறத நமக்கு தெரியும், இப்ப சொப்னத்துல நீங்க பார்த்ததான சரீரங்களோ மாயினால ஏற்பட்டதான சரீரங்களோ அது முழிச்சுண்டதுமே சொப்னத்துல பார்த்த சரீரங்கள் போகிவிட்டது. அந்த மாயையானது கரெக்டா அதுக்கு ஒரு முகூர்த்தம் 40 நிமிஷம், அதுக்கப்புறம் அதுவும் போயிடும். இப்ப இந்த ஸ்வப்ன திருஷ்டமான சரீரமோ மாயினால ஏற்பட்டதான சரீரமோ ஜாகிரத எனக்கூடியதான பிரமாணமும் மாயா நாசம் எனக்கூடியதான பிரமாணமும் வந்ததுமே எப்படி முடிஞ்சு போறதோ அப்படி. அல்லது ஸ்வப்ன மாயா தேகாதி வச்சா, ஸ்வப்னம் என்கிற மாயினால ஏற்பட்ட தேகம். ஸ்வப்னம்ங்கிறது ஒரு தோஷம், நித்ரா தோஷத்தினால மனுஷனுக்கு ஸ்வப்னம் வருது. முழிச்சுட்டு இருந்தா சொப்னம் வராது, முழிச்சுன்னு வந்தா சொப்னம் வந்து அதுக்கு டே ட்ரீம்ஸ் சொல்லுவோம், அது பிரயோஜனம் இல்லை. தூங்கும் பொழுதுதான் அந்த சொப்னம் வரும். அந்த தூங்கும் பொழுது வரக்கூடியதான சொப்னத்துல தாங்கள் காணும் சரீரங்கள் எல்லாம் எப்படி முழிச்சுட்டுமா போயிடுதோ அப்படி. இங்க மாயான்னா சொப்ன மாயா நித்ரான்னு ஒரு அர்த்தம், இல்ல சொப்ன தேகம் மாதிரியும் மாயினால ஏற்பட்ட தேகம் மாதிரியும் ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். அந்த ரெண்டும் முழிச்சுட்டதுமே ஞானம் வந்ததுமே எப்படி அழிஞ்சு போறதோ அதே போலயே இந்த சரீரங்களும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். யாரு இந்த சரீரங்கள் அப்ப யாருக்கு சேர்ந்தவை? நித்யஸ்ய சரீரினஹா, இந்த சரீரத்துக்குள்ள நித்தியமான சரீரின்னு ஒருத்தர் இருக்கார். சரீரம் நம்ம சரீரம் கிராஸ் பாடி, இது பிலாங்கிங் டு ஹோம், உள்ள இருக்கிற ஜீவனுக்கு. இந்த ஜீவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான் சார் சரீரத்தை, எங்கே அந்த இன்டர் வேர்ல்டு மார்க்கெட்ல வாங்கியிருக்கு. எதை கொடுத்து? காசை கொடுத்து. எந்த காசு? புண்ணியம் பாபம்ங்கிற காசு. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு புண்ணிய பாப நிமித்தமாகத்தான் இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. அந்த புண்ணியம் நிறைய இருக்குன்னா நல்ல சரீரம் வந்திருக்கும், பாபம் நிறைய இருக்கும்னா வேற புழு சரீரம் வந்திருக்கும். புண்ணியம் பாபம் சேர்ந்து இந்த ஆர்டர்ல இருந்தா இதுக்கு இதுதான் இந்த சரீரம் அப்படின்னு. இந்த சரீரமானது அதை வளர்ந்து இது யாருக்கு சேர்ந்தது? அந்த ஜீவனுக்கு சேர்ந்தது. ஏன் அவன் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கான். நீங்க காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா அது யாருக்கு சேர்ந்தது? உங்களுக்கு. ஸோ யூ ஹவ் ஓனர்ஷிப் ரைட்ஸ் அதுக்கு. அதே விதமாக இந்த சரீரம் உங்களது. அதனால தான் நீங்க என்ன சொல்றீங்க? என் சரீரம்ங்கிற. இந்த என் சரீரம்னு ஏன் வந்தது? அது உங்களுக்கு சேர்ந்தது. ஏன் உங்களுக்கு சேர்ந்தது? அந்த ஓனர்ஷிப் எப்படி வந்தது? பை பேயிங் மணி வந்தது. மணி இன் தி ஃபார்ம் ஆஃப் புண்ணிய பாபம் வாங்கினேள். அதனால சரீரின்னு பேரு. சரீரமஸ்யாஸ்தி இது சரீரி, சரீரம் இவனுக்கு இருக்கிறதுனால இவனுக்கு சரீரி என்ற பெயர். இந்த சரீரமானது இவனுக்கு எந்த சம்பந்தத்துல இருக்கு? ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேனா. ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் என்ன? ஓனர்ஷிப், யூ ஓன் இட். அதனால இது என்னுடைய சரீரம், இதுல வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. என் இஷ்டம் இருந்தா உட்காருவேன், இருந்தா எழுதுப்பேன், இல்லைன்னா ஓடுவேன். சரீரத்துக்கு ஆகாரம் போட்டா போடுவேன், இல்லைன்னா இல்லை, நீர் கேட்கப்படாது. ஸோ அப்படி ஓனர்ஷிப் எதுக்கு இருக்கு? அதனால சரீரின்னு பேர். அந்த ஜீவனுக்கு என்ன பேரு? சரீரி. இந்த சரீரம் வழியாகத்தான் அவன் சுகதுக்கங்களை அனுபவிக்க முடியும். ஆகையால் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு போக ஆயத்தனம் இதம் சரீரம். போக ஆயத்தனம் சுகதுக்கங்களை அனுபவிக்கும் இடம். சுகதுக்கம் இதன் வழியாகத்தான் அனுபவிக்க முடியும். ஆகையால் இந்த சரீரமானது சரீரியான ஜீவனுக்கு சேர்ந்தது. அதனால நித்ய சரீரினஹா, அந்த சரீரியான ஜீவன் நித்யம். அப்பப்ப இந்த சரீரத்தை வாங்கிப்பா, அப்பப்ப இதை விட்டுருவோம். நீங்களும் சட்டை கிழிஞ்சு போயிடுச்சுனா இல்ல பழச ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற? தூக்கி போட்டு வேணா வாங்கிக்கிறோம்னா. அதே மாதிரிதான் இந்த சரீரியான ஜீவனானவன் இந்த கலைத்தனமாக இந்த சரீர மாதிரிதான் இதை விட்டுவிட்டா மறுபடியும் அந்நவதரம் கல்யாண தமம் ரூபம் குருதே. அடுத்ததாக புதுசான நவதரம், புதுசான ரூபத்தை வாங்கிக்கிறான். கல்யாண தமம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடியது. நீங்களும் சட்டை வாங்கினா இன்னைக்கு என்ன ஃபேஷனா இருக்கோ இது அழகா இருக்கோ அதுதானே வாங்குறேன். அதே போல அந்நன் நவதரம் கல்யாண தமம் ரூபம் குருதே. அதான் வேதமும் நவோ நவோ பவதி ஜாயமானோ நாம் கேதருடதாமே தியக்ரம் அப்படின்றது. நவோ நவோ பவதி புதுசு புதுசாக இருந்தான். ஸோ எப்பொழுதும் புதுசில் ஒரு ஆனந்தம் எல்லோருக்கும். ஆகையால் இந்த சரீரியான ஜீவன் புதுசு புதுசான சரீரங்களை எடுத்துக்கொள்கிறார். ஜீவன் நித்யம், சரீரங்கள் அப்பப்ப வாங்கி போறது அனித்யம். அதான் நித்யஸ்ய சரீரினா சரீரவதா அநாசினா. அந்த பரமாத்மா நாசமற்றவர், சரீரங்கள் அழிஞ்சுவிடும், பரமாத்மா அந்த உள்ள இருக்கிற ஜீவன் நாசமற்றவன். அவன் அப்ரமேயஸ்யா, அவன் அப்ரமேயன், பிரமா விஷயமாக மாட்டான். பிரமா உண்மையான அறிவு, இருக்கிறத இருக்கும்படி அறியக்கூடியதான அறிவுக்கு பிரமான்னு பேரு. காயத்துல பாம்பு பார்த்தேன் அதுக்கு பிராந்தின்னு பேர். அங்கேயும் பார்க்கிறேன், சொப்னத்தை பார்க்கிறேன், அது பிரமா இல்லை, அது பிராந்தி. ஏன் ஜலம் இல்லாத இடத்துல ஜலத்தை பார்க்கிறேள், காணல் நீர்ல வெள்ளி இல்லாத கிழிஞ்சல்ல வெள்ளியை பார்க்கிறேள், பாம்பு இல்லாத காயத்துல பாம்பை பார்க்கிறேள். எது இல்லையோ அதை பார்த்தடையானால் அதுக்கு பிரமம்னு பேர். இருக்கிற குடத்தை இருக்கிற மாதிரி குடத்தை பார்த்த குடம்ங்கிற அறிவு வந்தா அதுக்கு பிரமானு பேர். ஸோ இந்த பிரமாவானது லோகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களுக்கும் இருக்கு. தூணு, மனுஷன், வீடு, இவைகள்லாம் கண்ணால பார்க்கலாம், உருவம் இருக்கிற பொருளை. சத்தம் இருக்கிற பொருளை காதால கேட்கலாம். சுவையை நாக்கால் அறியலாம், வாசனையை மூக்கால் அறியலாம், தொக்குனால ஸ்பர்சத்தை அறியலாம். நன்னதான் இருக்கு. ஆனால் இந்த அறியக்கூடியதான சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த பதார்த்தங்கள்லாம் உலகத்துல தான் இருக்கு. ஆத்மாவில் உள்ள இருக்கிற ஜீவாத்மாவில் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டதான அவரை இந்த பிரமாணங்கள்னால அறிய முடியாது. ஸோ அவர் என்ன? அப்ரமேயா. அப்ரமேயா ஸ்வப்ரகாசா மனோவாசா மகோச்சரா அப்படின்னு அப்ரமேயமான ஒரு ஸ்வரூபம் அது. பிரமைக்கு விஷயமானதாக இல்லை, அறிவால் அறியக்கூடியதில்லை. ஏன்? அறிவால் அறியணுமே என்றால் ஒரு பொருளில் சப்தமோ ஸ்பர்சமோ ரூபமோ ரசமோ கந்தமோ இருக்கணும். தேர் ஆர் ஓன்லி ஃபைவ் சேனல்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு குணம் இருந்தாதான் தெரியும். அஞ்சு குணங்களும் இல்லை ஆத்மாவில், ஆகையால் இந்த ஃபைவ் சேனல்ஸும் உபயோகப்படலை. ஆகையால் பரமாத்மாவை அறிவால் அறிய முடியாது. அவ்வளோ அஞ்சு சேர்ந்ததே ஜீவாத்மா இல்ல, ஆத்மான்னா ஒண்ணுதான். ஜீவாத்மா பரமாத்மாங்கிற பேதத்தை நாம கல்பிச்சுட்டோம் அஜ்ஞானத்தினால. ஆத்மான்னா ஒண்ணுதான். அந்த ஆத்மால சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தாதிகள் ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்லாத போனாலும் அது இவைகளை அனுபவிக்கிறா போல இவனுக்கு பிராந்தி ஏற்படுறது. அதனால அவனை ஜீவன் அப்பொழுது சொல்கிறோம். சேர்ந்திருக்கவில்லை, சேர்ந்தா போல இருக்கும் பொழுது ஞாபகம் அவ்வளவு. அதனால எதுக்கு சேர்ந்திருக்கிறதுன்னு சொல்லல. இப்ப என்ன சொல்றோம்? சரீரத்துக்கு விலட்சணமாக ஒரு ஆத்மா இருக்கார். அந்த ஆத்மாவானவர் அப்ரமேயர், அவர் நித்தியமானவர். அப்படிப்பட்டதான அவருக்கு இந்த சரீரங்கள் சேர்ந்தது. அவருடைய தத்துவம் இன்னும் நான் பேசவே இல்லை. சரீரம்னு ஒண்ணு, சரீரின்னு ஒண்ணு இருக்கார். சரீரத்துக்கு ஓன் பண்றவர் ஒரு ஆத்மா இருக்கார். அவனை ஜீவன் பரமாத்மான்னு வைக்காம ஒன்னும் பேசாமல் பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஆத்மாவுக்கு நித்திய சரீரி ஜீவாத்மா எல்லாம் ஒண்ணுதான். அவ்வளவு. என்ன, இந்த சரீரம் யாருக்கு சேர்ந்ததோ அவருக்கு சரீரின்னு பேர். இந்த சரீரத்தை நான் எனதுன்னு யார் சொல்றான்? ஜீவாத்மா சொல்றான். அதனால ஜீவாத்மான்னு சொல்றேன். நான் ஜீவாத்மான்னு சொன்னாலும் அங்க இருக்கிற பொருள் பரமாத்மா தான், ஒரே ஆத்மா தான். நம்ம விவகாரத்துக்காக ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு பேர் வச்சுருக்கோம். ஒரு ஆத்மா தான் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு சேர்ந்தது இந்த சரீரம். அந்த ஆத்மா நித்தியம், அந்த ஆத்மா அப்ரமேயம். இந்த சரீரமானது அவருக்கு சேர்ந்ததனால் அவருக்கு சரீரின்னு சொன்னேன். அதான் அந்தவந்த இமே தேகா நித்தியோக்தா சரீரினா நித்தியஸ்யா சரீரினா அநாசினா அழியாத அப்ரமேயஸ்ய பிரமா விஷயமாகாதான அந்த அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரங்கள் அந்தத்தோடு கூடியவை. அவ்வளவுதான். இங்க ஜீவனோ பரமாத்மானோ பேதம் சொல்லல. ஆகையால் சரீரவதா அநாசினஹா அப்ரமேயஸ்ய அவர் பிரமா விஷயமாக மாட்டார். ஏன் இந்த பிரமா விஷயமாக மாட்டார்னு சொன்னா, சில வாதிகள் சொல்ற ஆத்மா நமக்கு தெரியறதுங்கிறார் அவர். நையாயிக்கன் என்ன சொல்றார், இன்னொருத்தருடைய சரீரத்தில் உயிர் இருக்கு ஆத்மா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டார். என்னுடைய ஆத்மா எனக்கு தெரியும், என்ன ஒரு ப்ரூஃபும் வேண்டாம், சொப்பிரகாசம் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியறது. ஆனால் இன்னொருத்தருடைய சரீரத்தில் ஆத்மா இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, வேற வேற அசையாம அப்படியே இருக்காருன்னு வச்சுக்கலாம், அது ஸ்டாச்சுவா மனுஷனா தெரியாது. சில எக்ஸிபிஷனுக்கு பண்ணாலும் ஒரு மனுஷன் கண்ணு கொட்டாம அப்படியே நிற்கிறான் அரை மணி நேரமா, என்னதான் சிரிப்பு மட்டினாலும் சிரிப்பாம நிற்கிறான், அவன் ஸ்டாச்சுவா மனுஷனான்னு தெரியாது நமக்கு. ஆனா அவன் கொஞ்சம் அசைஞ்சான்னு வச்சுக்கிறேன், அப்ப என்ன அர்த்தம் தெரியுது. அது மாதிரி பரசரீரத்தில் இருக்கிற ஆத்மா ரதகத்யேவசாரதி பிரவருத்தியாத்யனுமேயோயம் ரதகத்யேவசாரதி, அவன் சரீரத்தில் பிரவருத்தி ஏற்படுமேயானால் அந்த பிரவருத்திக்கு காரணமான ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு அனுமானத்தினால் தான் தெரிஞ்சுக்கிறோம். என் சரீரத்தில் இருக்கிற ஆத்மா எனக்கு ஸ்வப்பிரகாசம், அடுத்த ஆள் சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஆத்மா அவர் ஆத்மா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி, அந்த சரீரத்தில் ஒரு பிரவருத்தி வரணும். எது போல ரதகத்யேவ சாரதி, ஒரு தேர் போனா உள்ள சாரதி இருக்கான்னு அர்த்தம், சாரதி இல்லாத போனா தேர் போகாது, டிரைவர் இல்லாத போனா இன்ஜின் போகாமா, ஏதோ சில இடத்துல பேப்பர்ல படிச்சிருக்கேன் டிரைவர் இல்லாம போயிட்டு அது ஏதோ ரா இருக்கு. சாதாரணமாக ஏதோ டிரைவ் பண்ணா தானே இன்ஜின் போகும். அதே மாதிரி தான் இந்த சரீரத்துக்குள்ள இன்னொரு சரீரத்தில் ஆத்மா இருக்கார், எப்படி அங்கே பிரவருத்தி இருக்கிறதுனால் அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம சரீரத்துக்கு ஆத்மா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, மனசு அதை கண்டுபிடிக்கிறதுன்னு மானச பிரத்யட்சம்னு சொல்லிவிட்டா நையாய்கள். நாம் என்ன சொல்றோம், மானச பிரத்யட்சம் ஏற்படாது, ஏன்னா இந்த மனசுக்கும் சாட்சியா அவர் இருக்கார். இந்த மனசுக்கு சாட்சியா இருக்கக்கூடியதான பதார்த்தமானது அது மனசுனால அறிய முடியாது, ஆகையால் இது அப்ரமேயம்னு சொல்லியிருக்க. இந்த ஆத்மாவானது சர்வ வியாபகமாக ஆனந்த கனமாக எப்பொழுதும் அசங்கமாக உதாசீனமாக இருக்கு என்கிறது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மாவை உங்க மனசாரது அறிய முடியாது, ஆகையால் மன இந்த ஆத்மாவானது நமக்கு அப்ரமேயம். இதுதான் வேதாந்திகளுடைய ஸ்டாண்டுக்கும் மற்றவர்களுடைய ஸ்டாண்டுக்கும் வித்தியாசம். நையாயிகாதிகள்லாம் ஆத்மா மனச பிரத்யட்ச விஷயம்னு சொல்றான், நாமெல்லாம் அது இல்லை, மனசை இவான திரஷ்டவியம் இருக்கு. அந்த ஸ்ருதி இருந்த போதிலும் அது அப்ரமேயம்ங்கிற பதார்த்தம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல போறோம் மேல. அதனால அநாசினா அப்ரமேயஸ்ய ஆத்மனா உக்தாஹ இதி உக்தாஹ விவேகிபிரித்யர்த்த உக்தா விவேகிபிஹி இத்யர்த்தஹ அந்தவஸ்யைமே அந்தவந்தைமே தேஹா அப்படின்னு உக்தா சரீரிணா அப்படின்னு இருக்கு பார்த்தா. அதனால இந்த உக்தா அப்படின்னு சொன்ன உக்தாகான்னு சொன்னதுனால அது சொல்லப்பட்டது, தேகஸ்ய உக்தா சரீரிடா நித்யஸ்ய அநாசினஹா இது நபுனருக்தம். அதுக்கு மேல இப்ப ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான பதங்களுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். இமே தேகா நித்யஸ்ய அநாசினஹா அப்ரமேயஸ்ய சரீரிணஹா அந்தவந்தஹா உக்தாஹ ஆயிடுச்சு. ஸ்லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன்னு பார்க்கணும். பாஷ்யம்னு பதச்சேதா பதார்த்தோக்தி விக்கிரகோ வாக்கிய யோஜனா ஆட்சேபஸ்ய சமாதானம் அஞ்சும் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். ஸோ பதச்சேதம் பண்ணியாச்சு, பதார்த்த உக்தி ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு, சமஸ்தபதமாக இருந்தால் அதுக்கு பிரிச்சு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்படி பதச்சேத பதார்த்தி விக்கிரகம் வாக்கிய யோஜனை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சேர்றதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல ஆட்சேபஸ்ய சமாதானம், ஏன் சார் அநாசினா நித்தியசியான ரெண்டு தரம் ஏன் சொல்றார் சார், நித்தியம்னு சொன்னாலே அநாசின்னு தானே அர்த்தம், அழியாதுன்னு அர்த்தம், நித்தியமானதும் அழியாததுமான ஆத்மாவுக்கு இந்த சரீரங்களானது அழியக்கூடியதான சரீரங்கள், நித்தியமானதும் அநாசியானதும் ஏன் சொல்றது, நித்தியமா இருந்தா அநாசியா இருக்கிறது, அநாசியா இருந்தா நித்தியமா இருக்க போறது, நித்தியமானதும் அநாசியானதும் ரெண்டு பதங்கள் சொல்லியிருக்காரு எதற்காக அப்படின்னு கேட்கிறார். நித்தியஸ்ய அநாசினஹா இது ந புனருத்தம், மறுபடியும் சொன்னது ரெபட்டிஷன் லை, ஒரே வார்த்தை ஒரே அர்த்தத்துக்காக ரெண்டு வார்த்தைகள் சொல்றது சூப்பர் ஃபுளுவஸ் ரெபட்டிஷன் சொல்லப்படாது. நித்தியஸ்ய துவிதத்வாத் லோகே, என்ன இந்த நித்தியம்ங்கிறது ரெண்டு விதமான நித்தியங்கள் லோகத்துல காணப்படுகிறது. எது? பரிணாமி நித்தியம், கூட்டஸ்த நித்தியம் அப்படின்னு நித்தியம் ரெண்டு விதம். எவர் சேஞ்சிங் பட் கண்டினியூஸ் டு பி தி சேம் திங் அப்படின்னு. இந்த பூமி இருக்கோ இல்லையா, பூமியில பழம் நோடுறல் நோண்டிதுமே அப்படியே வச்சிருக்கள், அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, சமதளம் ஆயிடுச்சு, அப்படியே வச்சிருக்கள் மூடாருது. இந்த பூமியானது மாறிக்கொண்டே இருந்த போதிலும் பிரளய காலம் பரியந்த ஒன்னா இருக்கா தானே, என்னைக்காவது அழிஞ்சிருக்கா ஒரு பாகத்துல பூமியே இல்லாம போயிட்டு இருக்கா? இல்ல, அது மாறிக்கொண்டு தான் இருக்கு. காடெல்லாம் நல்ல பயிர் பூமியா ஆயிடுது, அழகா இருக்கக்கூடியதான பூமிகள்லாம் காடாயிடுது, உஷார பூமியா மாறிடுது, பாலைவனம் எல்லாம் சரியாயிடுது, நல்ல இடமெல்லாம் சாகுபடி பண்ணக்கூடிய பூமியெல்லாம் பாலைவனமா மாறுது. ஏன் சுவாமின்னார் அப்படி மாறிக்கொண்டே இருந்த போதிலும் அந்த பூமியானது நிச்சயமாகத்தான் இருக்கு. இது ஒரு நிச்சயம், தான் எவர் சேஞ்சிங்கா இருந்தாலும் கடைசி வரைக்கும் அழியாம இருக்கு, இது பரிணாமி நிச்சயம்னு பேர். தான் மாறாமலேயே கூட்டஸ்தமா இருக்கு. கூட்டம்னா இந்த சட்டான் வச்சுட்டு இருக்கக்கூடியதான இரும்புக்கு கூட்டம்னு பேர். அந்த கூட்டமானது மாறவே மாறாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, அது ஒன்றும் அதனுடைய ஷேப் மாறாது. அது அதில் எல்லா பொருளும் அதில் கொண்டு வந்து இடிச்சுட்டு எடுத்துன்னு போவான்னு சார், அதை மாற்றிக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கு கூட்டம்னு பேர்.
ஸோ அது ஒரு ரூமை கூடம் சொல்கிறாள் பலகட்டில கூடம்.
அது கூடம்னு சொன்னால் அது கூட்டம்னு அர்த்தம், நாலு பேர் சேர்ந்து உட்கார்ற இடம் அது கூடம். சமையல் கட்டிலேயே சுவாமி பூஜையிலையும் உட்காரக்கூடாது, சுவாமி பூஜையில் ஒத்தர ஒத்தராக தான் போகணும், சமையல் கட்டில் அவளுக்கு தான் அதிகாரம், நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரியே பெட்ரூமில் அவள் தான் போகணும். இந்த கூடம்னு இருக்கு பார்த்தீங்களா, நாலு பேர் வந்தால் கூட்டமாக சேர்றதுக்கு. இந்த கூடம்ங்கிறது கூட்டம்ங்கிற பதார்த்தத்துக்கு கூடம்ங்கிறது தந்திரிக பிரக்கிரியில் காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம், வாக்பவ கூட்டம் அப்படின்னு இருக்கே அது கூட்டம், அதான் கூட்டம்னு ஆயிடுது. சாதாரணமாக மலையாள பாஷையில் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற பதங்கள் அதே அர்த்தத்தில் 90% வருது. ஆனால் அவளுடைய மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த பாஷைன்னு தெரியாது. அப்போ பேசுறது ஒரு மாதிரி இருக்கே தவிர வஸ்துதாக சம்ஸ்கிருத பதங்களே அதே அர்த்தத்திலேயே உண்டு. தமிழ்லையும் தெலுங்குலையும் இருக்கு, சில பதார்த்தத்தில் அர்த்தம் மாறும். சம்ஸ்கிருதத்தினுடைய பதங்கள் அப்படியே அர்த்தம் மாறாமல் அதே அர்த்தத்தில் உபயோகிக்கிறது மலையாள தேசத்தில் இருக்க பாஷையில். நல்ல கூட்டம்னு சொன்னால் அங்கே கூடம்ங்கிறாலே அது. தமிழ்லையும் கூடம்னு சொல்றது உண்டு பழைய நாளில், இப்பெல்லாம் போடுது இருக்கிறது ஒரே ரூம், அதுதான் பெட்ரூமு. வீடு இருக்கிறப்பவே இப்போ போயிடுது, நீங்கள் சொல்கிறது ரைட். இந்த ஃபிளாட் சிஸ்டத்தில் சமம் கூடங்கிற பதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது போட்டோம். அதனால நித்யத்துவஸ்ய யதா லோகே த்விஜத்வா லோகே நாசஸ்யதா யதா தேஹே தேகா பஸ்மீபூதா அதர்சனங்கதா நஷ்டா இத்யுச்சதே. இப்போ நித்தியத்துவம் ரெண்டா சொன்ன மாதிரி அனித்யமும் ரெண்டா சொல்லலாம், அழிவும் ரெண்டா சொல்லலாம். அழிவு ஒரு அழிவு என்ன, ஸ்வரூபநாசம், அதனுடைய இருக்கிற இடமே தெரியாம போயிடுறது. இந்த சரீரம் இருக்கு, சரீரம் பிராணம் போயிடுது, அதை எரிச்சு விடுறார், பஸ்மீபூதம் ஆயிடுது, அதர்சனம் அதர்சனங்கதா இனிமேல கண்ணுக்கு தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரியாததுக்கு லோபிச்சு போயிடுது, அதர்சனம் லோபா அப்படி. எதா தேகே புஸ்மீபூ தேகா பஸ்மீபூதா அதர்சனங்கதா நஷ்டா உச்சது. இது ஒரு நாசம். வித்யமானோபி அந்யதா பரிணதா வியாத்தியாதியுக்தா ஜாதா நஷ்டா உச்சது. சரீரம் இருக்கு சார், ஆனா வியாதியினால என்ன ஆயிடுதுன்னு அது வேற விதமா மாறி போயிடுது. வியாதியானது அந்யதா மாறி போயிடுது. வித்யமானோபி உயிரோட இருந்த போதிலும் அந்த சரீரம் இருந்த போதிலும் அந்யதா பரிணதா வேற விதமாக மாறி இருக்குமேயானால் ஏன் சார் மாறி இருக்கு, வியாத்தியாதி யுக்தா வியாதியினால ஏற்பட்டது. சில வியாதிகள் வந்து சரீரத்தினுடைய உருவமே மாறி போயிடும், சரீரம் ஒண்ணு ரொம்ப பருத்து போயிடும், இல்ல சரீரம் ரொம்ப ஒல்லியா போயிடும். க்ஷயவியாதின்னு பேர், டியூபர்குலோசிஸ்னு சொல்ற. அதுக்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிருக்கா, பழைய நாள்ல மருந்து கிடையாது. அது நாளளவில் கிழிச்சு கிழிச்சு ஒன்றுமே இல்லாமல் நல்லா குண்டா இருக்கிற ஒல்லியா போய் அப்படியே ஒரு நாளைக்கு போயிடுவார். இது ஒன்று. இல்ல ஜலோதர வியாதி அது என்ன ஆகும்னா அது பாட்டுக்கு சரியான உப்பிண்டே போகும். ஏகோ விஷ்ணு மகாத்போதம் உப்பிண்டு போகும். இப்படி இருந்தாலும் கஷ்டம், அப்படி இருந்தாலும் கஷ்டம். இந்த கேன்சர் முதலிய வியாதிகள் வந்தா அது ஒழுங்கா அப்படியே இருந்தா ஒன்னும் அது சௌக்கியமா இருப்பா, ஆனா விட மாட்டாளே இவ, அதுக்கு ஏதோ மருந்தெல்லாம் கொடுப்பா. மருந்து இருந்தா எல்லா விதமான விகாரங்களும் சரீரில் ஏற்படும், தலையிலிருந்து கால் பரியந்தம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. இப்படி போயிட்டு கடைசியில போயிடுறேன். அப்ப விவகாரம் என்ன, சரீரம் இருந்த போதிலும் அது வியாதியினால் வேற விதமாக பரிணமித்து அப்படி பரிணாமத்தை அவர் எங்க என்ன, அவர் ஒண்ணும் இல்ல சார் போயிட்டார் அப்படிங்கிறார். சரீரம் இருக்கு இருந்தாலும் போயிட்டாருங்கிறார். அதான் வித்யமானோபி அந்யதா பரிணதா வியாத்தியாதியுக்தா ஜாதா நஷ்டா உச்சதே. சோ சரீரம் ஒண்ணுமே இல்லாம போறது ஒரு நாசம், இருந்த போதிலும் வேற விதமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு, ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறி போனாலும் போயிட்டார்னு சொல்றது வழக்கம். தத்ர அநாசினஹா நித்யஸ்யா இதி விவிதேபி நாசேன அசம்பந்தா. ரெண்டு விதமான நாசமும் இல்லை, ஒரே தரம் சரீரம் போகவும் இல்லை, அல்ல அந்த சரீரம் வேற விதமாக மாறவும் இல்லை. இத்தியர்த்தா அந்யதா அப்படி ஒத்துக்கல என்ன, பிருத்திவியாதிபதபி நித்யத்வம் சாத் ஆத்மனஹா. பூமி மாதிரி ஆத்மா நித்யம்னு சொல்ல வேண்டியிருக்கும். பூமி எப்படி இருக்கு, மாறிண்டு தான் இருக்கு, எந்த இடத்துல ஒரு மாதிரி இல்லை. பூமியை பழம் நோண்டினா மேடாயிடுறது, மேடா வைக்கினா பழம் ஆயிடுறது, எப்படி எத்தனையோ ஆறு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அழியலை. அப்படி ஆத்மாவும் கடைசி வரைக்கும் அழியாத தானே தனக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லை ஆத்மாவுக்கு. பிருத்திவியாதிபதமே நித்யத்வம் சாத் ஆத்மனஹா தன்மாபூத் இது நித்யஸ்ய அநாசினஹா இத்யாஹ. அதுக்கப்புறம் அப்ரமேயஸ்ய போன ஸ்லோகத்துல சத்த பத்தி பேசிருக்கு. சத்தாத்மா தான் அவிநாசின்னு அங்கே சொன்னேன். இங்கே அசத்தை பத்தி பேசுறேன். அசத்தா இருக்கிறது சரீரங்கள். இந்த சரீரத்துக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அது சத்தான ஆத்மாவை பிடிச்சுட்டு தான் இது இருக்கும். ஸோ சத்தான ஆத்மா இப்படி இருக்கு, அநாசியாக அப்பிரமேயமாக நித்தியமாக எந்த ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு சேர்ந்ததாக இந்த அனித்யமான பதார்த்தங்கள். ஸோ இதுல சொல்லக்கூடியது சரீராதிகளை சொல்றோம், அதனால அதை சொன்னா தானே இது சொல்ல முடியும். அப்படி அப்ரமேயத்யா அந்த ஆத்மா எப்படி இருக்கார், அப்ரமேயர். அப்ரமேயர்னு என்ன அர்த்தம், ந பிரமேயா அப்ரமேயா, என்ன பௌரீக மதம் அண்டவர்களும் ஒரு சந்தேகம். அதனால ந பிரமேயஸ்யா அப்ரமேயஸ்யா பிரத்யக்ஷாதி பிரமாணை அபரிச்சேத்யஸ்யா இத்யர்த்தஹ. பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம் அர்த்தாபத்தி அனுபலப்தி பர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் கம்பாரிசன் வர்பல் டெஸ்டிமனி இப்படி சொல்லிட்டே இருக்கல, பிரிசம்ஷன் அபாவம் பிடி, இந்த ஆப்சன்ஸ், இந்த ஆறுக்கும் அப்பாற்பட்டவர். பிரத்யக்ஷாதி பிரமாணை அபரிச்சேத்யஸ்ய இத்யர்த்தஹ. ஆகமேன ஆத்மா பரிச்சித்தியதே பிரத்யக்ஷாதினாச்ச பூர்வம். என்ன சார் ஒரு பிரமாணத்துனா தெரியாதுங்கிறேள், வேதம் சொல்றது ஆத்மாவ. அப்ப ஆகமேன பரிச்சித்தியதேன்னு சொல்லப்படுகிறது, வேதமானது சொல்றது ஆகமத்தினால ஆத்மா சொல்லப்படுகிறது. அதுக்கு மேல பிரத்யட்சமா தெரிகிறது எனக்கு ஆத்மா, ஆத்மா பிரத்யட்சமா அவா வாழ்க்க நான் தானே தெரிகிறதோ இல்லையோ, ஏன் இல்லைங்கிறேள் அப்படின்னு நையாய்க்கன்னு கேள்வி கேட்கிறான். சொல்றார் இல்லப்பா, ஆத்மனஹா ஸ்வத ஸ்திதத்வாத். நீ நான் அறியறதுக்கு முன்னாலேயே நான் இருக்கார் அவர். நீ வந்து நான் நீ அறிய வேண்டாம், அறியறதுக்கு முன்னாலேயே நானுங்கிறது காட்டுறதே அவர் தான், அவரால் தான் நான் என்று நீ சொல்றாய். அதனால நீ சொல்றதுக்கு முன்னாலே அவர் இருக்கார். எப்படின்னர் சித்தேஹி ஆத்மனி பிரமாதரி பிரமிச்சோ பிரமாணான்வேஷனா பவதி. இப்ப குடம் அங்க இருக்கு, குடம் இருக்கிறத நீர் பார்த்த பிறகு குடத்துக்கு இருப்பா, இல்ல குடம் இருக்கிறதுனால நீர் பார்த்து எழுந்தார், இதுக்காகத்தான் வேதாந்த கிளாஸுக்கே வரப்படாது. அனாவசியமான குடம் இருந்த பிறகு நீங்க பார்த்தேளா, இல்ல குடம் நீங்க பார்த்த பிறகு குடம் இருக்கா கேக்குறேன். குடம் இருக்குன்னு எப்படி சார் இருக்கு, எப்படி சொன்னேன்னு, நான் தான் பார்த்தேனே சார். குடம் இருக்குங்கிறது இவன் சொல்றதுக்கு காரணம் இவனுக்கு அறிவு வந்தது, குடத்தை பார்த்த பிறகு இவன் குடம் இருக்குங்கிறான். ஆனா நியாயம் என்னன்னு, குடம் இருக்கிறதுனால இவன் பார்த்தான், இல்லாத குடத்தை பார்க்க முடியுமா, முடியாது. இவன் என்ன பண்றார், சித்தேகி பிரமாதரி, அறியக்கூடியவனானவன் இவன் இருப்பதனால் அறியக்கூடியதான பொருளை அறிவதற்காக அறிவுக்கு சாதனமான புலன்களை இவன் உபயோகிக்கிறான். அங்கே ஒரு குடம் இருக்கு, அந்த குடத்தை நான் அறியணும், நான் அறியணுங்கிறதுக்காக நான் அதை அறிவதற்கு வேண்டியதான சாதனமான கண்ணை உபயோகிக்கிறேன் அப்படின்னு யோஜனை பண்ணி கண்ணை உபயோகிக்கிறான். அப்புறம் குடம் எனக்கூடியதான அறிவு இவனுக்கு வருது. ஸோ இந்த ஆத்மா குடத்துக்கு முன்னால இருக்காரா இல்லையா? ஏன்னா அவர் இருப்பதனால தான் அவருக்கு இந்த குடம் எனக்கூடியதான அறிவு வரணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தான் அதை எந்த புலனை உபயோகப்படுத்தணும் என்று அறிந்து அந்த புலனை உபயோகித்து அந்த அறிவை அறிகிறார். ஸோ குடத்துக்கு முன்னால ஆத்மா இருக்கு. நீ வந்து கண்ணு காது மூக்க நாக்க குடம் முதலிய பதார்த்தங்களுக்கெல்லாம் இது ஆத்மா இருக்கிறதுனாலே இல்லை, இது ஆத்மா தான் முன்னால் இருக்கிறதுனால தான் இவைகளெல்லாம் அறிவதற்காக ஆத்மாவை ஆத்மா இவைகளை உபயோகிக்கிறார். ஆகையால் எல்லா பொருளுக்கும் முன்னால ஆத்மா இருக்கு. சித்தேகி ஆத்மனி, ஆத்மா முன்னால இருக்கும் பொழுது பிரமாதரி, அவர் தான் பிரமாதா, ஹி ஹூ நோஸ் தி நோவர், அவர் இருக்குமேயானால் பிரமித் சோஹோ, இதை அறியணும் எனக்கூடியதான ஆசை உள்ளவரா அவர், அவர் பிரமாண அன்வேஷனா பவதி, அவருக்கு பிரமாண அன்வேஷணம் வருது. எதை சார் நான் யூஸ் பண்றது, ஹவு டு நோ திஸ், கண்ண மொழின்னு ஒருத்தர் சமாதியில் இருக்கார், அவர் வந்து குடம் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? நீங்க ஆசைப்படுற அப்படி கடத்தருக்கு போறது, ஒவ்வொன்றா அங்கே ஷோ கேஸில் என்ன வச்சிருக்கான்னு இழுத்து பார்க்கறது, அதனுடைய விலை என்னன்னு திரும்பி பார்க்கறது, அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வருது. இதெல்லாம் நீர் சமாதியில் இருக்கிற முனிவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்க்கறாரோ? ஏன், அவருக்கு பிரமிச்சா இல்லை, இது அறியணுங்கிற ஆசை இல்லை. பிரமாதாவா இருக்கிறவன் அறியணும் எனக்கூடியதான ஆசை உள்ளவனா இருந்து கொண்டவன் அதை அறிவதற்கு எந்த புலனோ அந்த புலனை தேடுகிறான். நகி பூர்வம் இத்தம் அகம் இது ஆத்மானம் அப்புறமாய, முன்னாலேயே இப்படி நான் இருக்கிறேன் என்ற ஆத்மாவை அறியாமல் பஷ்டாத் பிரமேய பரிச்சதாய பிரவர்த்ததே, பின்னால ஆத்மாவை நான் இதை அறியணும்னு பிரவர்த்திக்கல, பொருளை பார்ப்பதற்கு முன்னால நான் இருக்கேன் என்று அறிந்துத்தான் பொருளை பார்ப்பதற்காக புலனை உபயோகப்படுத்துறார். எது முன்னால இருக்கு சார், ஆத்மா முன்னாரு. ஆகிய பொருளை பார்த்ததுனால ஓஹோ, எப்ப பொருளை பார்த்தானோ அப்ப உள்ள ஆத்மா இருக்கு, இது இல்ல, உள்ள ஆத்மா இருக்கிறதுனால பொருளை பார்த்தான் விவகாரம் முழுக்க அப்படி. ஆகையால் ஆத்மா ஸ்வப்பிரகாசம், பஷ்டாத் பிரமேய பரிச்சேதாய பிரவர்த்தது. நகி ஆத்மா நாம கஷ்டத்தில் அப்பிரசித்தோ பவதி, உலகத்துல யாரையாவது கேட்டு பாருங்க சார், படித்தவனோ படிக்காதவனோ, ஆ பால கோபாலம், சின்ன குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணன் பரியந்தம் ஈஸ்வரன் பரியந்தம் எல்லாரையும் கேட்டு பாருங்க சார், உங்களை தெரியுமான்னார். என்ன எனக்கு தெரியாதா? என்ன, எல்லாருக்கும் தெரியும், அவன் படிச்சிருக்கணும் இல்ல, உங்களை தெரியுமான்னு கேட்டா தெரியுமான ஆன்சர் வருது. எப்படி சார் தெரியும், கண்ணால பாத்தீர, உங்கள காதால கேட்டீர, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அதெல்லாம் கேட்டா அவனுக்கு புரியாது, பிரமாணங்கள்லாம் நீங்க சாஸ்திரம் வாசிவாளுதான். பட் ஜெனரலா யாரு கேட்டாலும் உமா தெரியுமா உனக்கு அப்படின்னு, தெரியுமே அப்படிங்கிறான். அதனால் நகி ஆத்மானாம கஷ்டித் அப்பிரசித்தோ பவதி, யாருக்கும் தன்னுடைய ஆத்மா அப்பிரசித்தமாக இருக்காது. எவ்ரிபடி நோஸ் ஹிம்செல்ஃப், நோஸ் இஸ் ட்ரூ நேச்சர்னு கேட்காதியும், அது வேதாந்திக்கு தான் தெரியும். நோஸ் ஹிம்செல்ஃப், இன்னைக்கு என்னன்னா என் பேர் எது எது அப்படின்னு சொல்லிக்கலாம், அம்மா பேர் எது அப்பா பேர் எது, இப்படி இருக்கேன் நான், அது பண்ணியிருக்கேன் நான், அழகாக இருக்கேன், எல்லாரும் சொல்கிறதான், அவனை பற்றி எதை சொல்கிறோம்னா சொல்கிறான். ஆனால் விவகாரம் என்னடா, அவனுடைய உண்மையான தத்துவம் என்ன யாருக்கும் புரியல. சாஸ்திரம் தூ, சாஸ்திரமோ என்றால் அந்தியம் பிரமாணம், சில புத்தகத்தில் ஆந்தியம் பிரமாணம்னு இருக்கு, அந்தேபவம் ஆந்தியம் பைனல் பிரமாணம். இது என்ன பண்றது, பிரமாணம் அத்த தர்மாத்தியாரோபண மாத்திர நிவர்த்தகத்வேன, இந்த ஆத்மாவில் எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கேப்பா, நான் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன் அதனால இதை அனுபவிக்கிறேன் இதை அனுபவிக்கிறேன், நான் பணக்காரனா இருக்கேன் நான் ஏழையா இருக்கேன் நான் அழகா இருக்கேன் நான் அழக இல்லாதவனா இருக்கேன் நான் குழந்தையா இருக்கேன் நான் வயசானவனா இருக்கேன் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையோ, இதெல்லாம் தள்ளி கழிச்சு விடுறது. அந்தியம் பிரபாடம் அத்த தர்ம அத்தியாரோபணம் மாத்திர நிவர்த்தனேன, எதது உங்களுக்கு சேர்ந்தது இல்லையோ அதெல்லாம் உங்களது என்று நினைச்சிருக்கேன், நான் நான் பெண், நான் குழந்தை, நான் பெரியவன், நான் வயசானவன், நான் காசு உள்ளவன், நான் சாய்க்கால் உள்ளவன், எத்தனை சொல்றது? எது நிக்காது? சரியும் நீங்க சொல்லுன்ற கேட எது நிக்காது? நான் படித்தவன் சொன்னா மனசு படித்தது நீர் இல்ல, நான் பலசாலின்னா பிசிக்கல் பாடி பலமா இருக்கு, நீங்க இல்ல. நீங்கிறது இவைகளுக்கு சாட்சியா இருக்கிற ஸ்வரூபம். ஆகையால் அந்த ஸ்வரூபமானது இவைகள இல்லை 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 என்று தட்டி கழிச்சோமையானால் கடைசியில் எது மிச்சம் இருக்கும்? மிச்சம் இருக்கும் அது ததே கோபிஷ்ட சிவ கேவலோகம். இது உங்க மனசு அறியாது, இது சாஸ்திரம் தான் சொல்லணும். வேதாந்தத்தில் ஆத்மா அப்ரமேயர், ஆத்மா சாஸ்திரத்தினாலதான் அறிய முடியுமே தவிர மற்ற பிரமாணங்கள்னால அறிய முடியாது. ஆத்மனை பிரதிபத்தியதே நாத்தோ அஜ்ஞாதார்த்த ஞாபகத்தேனா, புதுசா ஒண்ணு சொல்லி பிள்ள வேதம் என்ன சொல்லிட்டு எல்லா அந்த ஆத்மா அனாத்மாவோட மிக்சப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அனாத்மாவில் கைட்டு விடுறது, ஆத்மா தானா தெரியறது. அவள ததாச்ச ஸ்ருதி யத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்மயாத்மா சர்வாந்தரா. இங்க அபரோட்சாத்துன்னு இருக்கே பஞ்சமே பிரதமார்த்தே. ஸோ யத் சாட்சாத் அபரோட்சம் யாத்மா சர்வாந்தரா சஹா ஆத்மா. அப்ப எப்படி அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம்? எது சாட்சாத் அபரோட்சமோ எது சர்வாந்தரமோ அது ஆத்மா. அதனால சாட்சாத் அபரோட்சாத் அப்படின்னு சொல்லப்படுது. சாட்சாத் அபரோட்சமாக எது இருக்கோ, எந்த ஆத்மா எல்லாத்துக்கும் சர்வாந்தரமாக இருக்கோ அது ஆத்மா அப்படின்னு ஸ்ருதி சொல்லு. யஸ்மாதேவம் என்ன பரிபாஷையில் சொல்லும்போது இந்த ஸ்ருதியை சொல்லுவான். எத் சாட்சாத் அபரோட்சாத் பிரம்மா அபரோட்சாத் பஞ்சமே பிரதமார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதே மாதிரி சொன்ன போறாது. அந்த ஸ்ருதிக்கு எப்படி அர்த்தம்? யாத்மா சர்வாந்தரா யா சாட்சாத் அபரோட்சம் தத் பிரம்மா அப்படி ச ஆத்மா அப்படி. யஸ்மாதேவம் சாட்சாத் அவியம் யஸ்மாதேவம் நித்யா அவிக்ரியஸ்ட ஆத்மா. எது நித்தியமோ அவிக்ரியம், எது அவ்யயம்னு கண்டுபிடிப்பள். எப்ப மாறாது? லிங்கம் மாறினாலும் வசனம் மாறினாலும் இது மாறாதோ? என்ன அவ்யயம் லிங்கமோ வசனமோ இது மாறினாலும் சாட்சாத் வந்தார், சாட்சா வந்தார்கள், சாட்சாத்தா வந்தாள். இப்ப லிங்கம் மாறினாலும் மாறல, வசனம் மாறினாலும் மாறல, அதனால அவ்யயம். அதனால அவ்யயம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா என்ன அவ்யேது தத் அவ்யயம், வசனம் மாறினாலும் லிங்கம் மாறினாலும் அது எது மாறாதோ அது, அது நீங்களே பார்த்துக்கணும் அது அவ்யயம்ங்கிறது. அதனால யஸ்மாத் ஏவம் நித்யா அவிக்ரயஸ்ய ஆத்மா, எக்காரணத்தினால இந்த ஆத்மா நித்தியமா இருக்காரோ மாறாமல் இருக்காரோ தஸ்மாத் யுத்யஸ்வா. இப்ப என்ன, ஆத்மா அழியல மாறாது, ஆகையால் நீ கொன்னத்தினால அங்க ஒன்னும் ஆக போறதில்லை. யுத்தாத் உபரமம் மாகார்ஷிஹி இத்யர்த்தா. யுத்தம் பண்ணுன்னு யுத்தஸ்வபாரதான்னு சொல்றது மூலத்துல என்ன சொல்றார்? யுத்தத்துல இருந்து பின்வாங்காதேங்கிறார் ஆச்சாரியர். யுத்தாது பரம் மாகார்ஷி, நல்லா கவனிக்கணும். இதை வச்சுட்டுதான் வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் எல்லாம் சொல்றா. பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணும் பொழுது ராமானுஜர் பகவத் ராமானுஜர் பண்ண பாஷ்யம் பக்தி பூரிதமாக இருக்கு, அந்த மூலத்தை ஒட்டி இருக்கு. ஆனா பகவத்பாதால் பண்ணினதான பாஷ்யமானது பகவத்கீதை மூலத்துக்கு ஒட்டி இல்ல, உபனிஷத்தை ஒட்டி இருக்குங்கிறார் அவர். அவனுக்கு பைத்தியம் தெரியல. ஏன்னா ஸ்ருதே ரிவார்த்தம் ஸ்ருதி ரன்வகச்சது, ஸ்ருதி சொன்ன அர்த்தம் தான் ஸ்ருதி சொல்லணும். வேதம் தான் பிரதம பிரமாணம். அதனால வேதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றதோ அதைத்தான் ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லணும். மேல நாலாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவானே சொல்ல போறார், வேதத்துல சொன்னதைத்தான் நான் இங்கே சொல்றேன்னு. ஆகையால் அவன் அர்த்தம் தெரியாம வெஸ்டர்னர் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் இங்கிலீஷ்ல இருக்கா அதை படிச்சுட்டு அது உண்மைன்னு நம்புறான். என்ன பண்றோம் விவகாரம் முழுக்க சம்ஸ்கிருதத்துல இருந்தா உண்மை இல்லையா? அவன் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கான், வெஸ்டர்னர் சொல்றாங்கிறதான் உண்மைன்னு நம்புறான். விவகாரம் அப்படி இல்லை. நம்ம சொல்றது ஸ்ருதி ஸ்மிருதி இருந்தால் அது ஸ்ருதிக்கு ஒட்டி இருக்கணும். அதே போல சூத்திரமா இருந்தாலும் ஸ்ருதிக்கு ஒட்டி இருக்கணும். ஸ்ருதி சூத்தையோர் விதே விரோதே ஸ்ருதி தேவ பலியசி அப்படிங்கிறார் வாசஸ்பதி மிஸ்ரர் ஆனந்தமய அதிகரணம் கடைசியில். ஆகையால் இந்த இடத்துல ஏதோ வெஸ்டர்னர் சொன்னார், யுத்தஸ்வான்னு சொன்னா யுத்தம் பண்ணுன்னு இருக்கு. ஆச்சாரியர் என்ன சொன்னார்? யுத்தத்துல இருந்து பின்வாங்காதே அங்கடையது அப்படிங்கிறது. யுத்தாது பரவம் மார்ஷி மா கார்ஷி, என்ன சார் மூலத்துல ஒரு மாதிரி இருக்கு, நீங்க ஒரு மாதிரி அர்த்தம் பண்றீங்களே. நியாயம் இல்லையே. அவரே கேட்டுட்டார், நக்கத்திர யுத்த கர்த்தவியதா விதியது, யுத்தத்தை பண்ணுன்னு பகவான் எங்கேயும் சொல்லலை. இப்ப யாருக்கோ இங்கேயும் சொல்லலை. ஏன், யுத்தே பிரவர்த்தையே கேசவ், யுத்தம் பண்றதுக்காக ஆல்ரெடி அவன் பிரவர்த்தன் ஆயிட்டானே, அவன் பண்றதுக்கு ரெடியா இருக்கத்தானே, யுத்த காலத்துக்கே வந்திருக்கான். ஸோ யுத்தம் பண்ணுன்னு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா என்னாச்சுன்னு, யுத்தே பிரவர்த்தையே கேசவ் சோகமோக பிரதிபத்தா தூஷ்ணிமாஸ்தே, சோகமோகங்கள்னால தடைப்படப்பட்டு ஆகையால் வெறுமனா இருக்கான். இப்ப என்ன, அத்தா தஸ்ய கர்த்தவ்ய பிரதிபந்த அபனய மாத்திரம் பகவதா கிரியத்தை, ஆகையால் அவன் செய்யக்கூடியதான எந்த ஒரு செயல் இருக்கோ அந்த செயலுக்கு எந்த பிரதிபந்தம் இருக்கோ அதை நிறுத்தினார். அவ்வளவுதான், யுத்த பிரதிபந்தம் இருந்தது அந்த சோகமோகத்தை நிறுத்தினாள். அவனா யுத்தத்துல பரவர்த்தியா அவன் தேவ பண்ண போறான். தஸ்மாத் யுத்தஸ்வா இது அனுவாத மாத்திரம் ந விதி, ஆகையால் பகவத்கீதையில யுத்தஸ்வான்னு சொல்லலை. யுத்தத்தை நீ பண்ணக்கூடியதான செயல்ல அவரு பிரதிபந்தம் வந்தது, பிரதிபந்தத்தை எடுத்துவிட்டேன், பிரதிபந்தத்தை எடுத்துட்டா தானா பண்ண வேண்டியது. ஆகையால் யாருக்கும் யுத்தம் பண்ணுன்னு பகவான் சொல்லலை. இங்க யுத்தத்துக்கு பிரதிபந்தமான சோகமோகத்தை மட்டும்தான் நிவர்த்தி பண்ணினார் அப்படின்னு அசத்துங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அசோச்சான சோச்சத்துவம்னு ஒரு 8 ஸ்லோகத்துல ஆத்மா நித்தியம்னு வச்சுண்டு யுத்தம் பண்ண வேண்டியது, யுத்தத்துல இருந்து தப்பி போகப்படாது, உன்னுடைய ஸ்வதர்மத்தை விடப்படாது அப்படின்னு சொன்னார். இப்ப ஆத்மா நித்தியம்ங்கிறது மட்டும் இல்ல, அனாத்மாவான சரீராதிகள்லாம் அனித்யம், அது நீங்க கொல்லாத போனாலும் தானா அழிஞ்சுவிடும், அதனால அதுக்காக கவலைப்படப்படாது அப்படிங்கிறதுக்காக. ஏயே நம் வேத்திஹம் தாரம் எத்தை நம் மன்ய தேகதம் உபௌதௌ ரவிஜா நீதா நாயம் ஹந்தி நஹன்யதே நஜாயதே அம்ரயதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா நபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு இந்த ஆத்மா நித்யம் எனக்கூடியதான அம்சத்தை சொல்லக்கூடியதான ரெண்டு வேத மந்திரங்களை அப்படியே கொண்டு வந்துட்டார் பகவத்கீதையில. கட்டோபனிடத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும் ஹதஸ்தேன் மன்யதே ஹதம் உபௌத உதவி ஜானீதா நாயம் ஹந்தின ஹன்யதே நஜாயதே மிரயதேவா என்ற கட்டோபனிடத்தில் இருக்கிற மந்திரங்கள், அந்த மந்திரங்களை அப்படியே கொண்டு வந்து விட்டார் பகவான். எதற்காக, இது வரைக்கும் நான் சொன்னது ஏதோ நினைக்காங்க வேதோக்தமான தத்துவம் தான் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லி, பிறகு சரீரங்கள் அனித்யம்ங்கிறத விஸ்தாரமாக இன்னொரு 6 ஸ்லோகத்துல சொல்ல போற, அதை மேல பார்ப்போம்.